நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று நீர் வாக்குப்பட்டிருக்கிறது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று இன்று எங்களுக்கு வாக்குப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடவர் நீர் எங்கோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடவர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. பிரவாத்திகளை உறுதியாய் பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே உமக்காய் சுடர்களாய் பிரகசிக்க பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க என்றும் அன்றாடு. உம் சித்தம் மாத்திரம் செய்யப்படட்டும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாகும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே உட்காரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின செய்த நூல், புக் ஆஃப் மத்தேயு சாப்டர் 25 25 அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1-13 வரை நாம் வாசிக்க கேட்போம். தயவு எல்லாரும் உங்களோட பைபிளை திருப்புங்க. 25 அதிகாரம் 13 வரை நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது பரலோ ராஜ்யம் தங்கள் தீவட்டியரை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டியரை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணியோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டியல் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரத்தி உத்தாரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விற்கிறவரிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள்.
உபமை பல தடவைகளிலே ஒருவளை பேசுகின்றிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இதை குறித்து எந்த செய்தியை சபைக்கு ஆண்டவரே சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நோக்கி பார்த்தபோது தேவனின் மனதில் தந்த வேத பகுதியை எங்களோடு பேச நான் விரும்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராய் இயேசு இறை மகன் தேவனிட குமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார். இயேசு இந்த பூமியில் வந்தது வாழ்ந்தது எவ்வளவு நிச்சயமோ அதை விட ஆண்டவர் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறது அதிக நிச்சயமாக. இயேசு இந்த பூமியிலே முதற் தடவை பிரவேசித்த போது மாமிசத்திலே பெத்லகேம் என்கின்ற ஒரு சிற்றூரிலே அவர் பிறந்தார். ஆனால் இனிமேல் இயேசு வரப்போகும் போதோ மாமிசத்திலே அல்ல, மகிமையிலே தேவனுடைய குமாரனாக இந்த பூமி ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வர இருக்கிறார். இயேசு வந்தார் நம்மை ரட்சிப்பதற்காக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். இனிமேல் இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறது இந்த பூமியை நியாயந்திருப்பதற்காக, நித்திய நியாயாதிபதியாக அவர் தோன்றுவார். ஆனாலும் ஆண்டவர் இயேசுடைய மீள் வருகை இரண்டாவது வருகையும் இரண்டு கட்டங்களிலே இருக்கும் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று ரகசிய வருகை, அது ரப்ஷர் என்று ஆங்கிலத்திலே அழைக்கிறார்கள். மற்றது பரகசிய வருகை, அது எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்திலே இருக்கும். வெளிப்படுத்த விசேஷ முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல எல்லோருடைய கண்களும் அவரை காணும், அவரை குத்துறவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வருகையில் ரெண்டு கட்டத்திலே இருக்கும் என்று எப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகையிலே உலகம் அவரை பார்க்கார். உலகத்தின் கண்களுக்கு அது புரியாது, ஆகவேதான் அதை ரகசிய வருகை என்று சொல்கிறார்கள். இந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்ல போனால், சபையிலே ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு இவைப்பொழுதிலே அவர்கள் மர்மமாக்கப்பட்டு கண்ணிமைக்கு நேரத்திலே ஒரு இவைப்பொழுதில் சொன்னால் கண் இவைக்கு கண்ணை மூடி ஒழிக்கிற ஒரு இவைப்பொழுதிலே ஆண்டவர் இயேசுக்காக காத்திருக்கிறவர்கள், அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒரு இவைப்பொழுதிலே மறுரூபமாக மகிமையின் சரத்திலே மகிமையின் தேவனை சந்திக்க மத்திய ஆகாயத்துக்கு பறந்து செல்வோம். இதுவரை இந்த அந்தகார லோகாதிபதி ஆகாயத்து பிரபு என்று வர்ணிக்கப்படுகிற சத்ரு அல்லது சாத்தான் அல்லது பிசாசு இதுவரைக்கும் மத்திய ஆகாயத்தில் இருந்துதான் இந்த உலகத்தை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேரிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு திரும்பி வரும்போது, ரகசிய வருமின் போது மத்திய ஆகாயத்தில் இருந்து சபை அவர் எடுத்துக்கொள்வார். ஆகவே உலகம் அவரை பார்க்காது, இதைத்தான் ரப்சர் என்று சொல்லுகிறோம். அவர் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது இதுவரை மத்திய ஆகாயத்திலிருந்து கிரியை செய்கிற பிசாசு அல்லது சாத்தான் இந்த உலகத்திலே தள்ளப்பட அந்த ஸ்தலத்திலே அந்த இடத்திலே அல்லது இரண்டாம் வானம் அல்லது மத்திய ஆகாயம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு சபை எடுத்துக் கொள்ளப்படும். அங்கு சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அங்குதான் ஆட்டுக்குடியாட கல்யாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது நடைபெறும். அங்கு பரிசுத்தவான்கள் தேவனுடைய குமாரன் இயேசுவோடு கல்யாண உறவுகளை ஆர்ப்பரிக்க இந்த பூமியிலே 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் நடைபெறும். இந்த உபத்திர காலம் நடைபெறும் போது மத்திய ஆகாயத்திலே பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் இயேசுவோடு இருப்பார்கள். அந்த 7 ஆண்டுகள் இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகளாக பிரிக்கப்பட்டு முதல் 3.5 ஆண்டுகள் சற்று சமாதானம் போலவே காணப்பட்டாலும் பிற்பாடு வருகிற 3.5 ஆண்டுகளிலே அந்திகிறிஸ்து தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தி யூதர்களுடைய ஆலயத்திலே ஆராதிக்கப்பட்டத்திலே தந்தை கொண்டை நிறுத்தி தந்தை ஆராதிக்கும்படி அவன் கட்டளிடுவான். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிற அத்தனை கோப கலசங்களும் அத்தனை கோப ஆக்கினைகளும் சபை அங்கு இருக்கும் போது மத்திய அகத்தில் இருக்கும் போது இந்த பூமியிலே நிகழப் போகிறவர்களாகும். ஆகவே இயேசுடைய வருகையிலே ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்திய அகத்துக்கு போய் அங்கு அவரோடு இருக்கும் பொழுது இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்யவும் அவருடைய காலத்தில் வெளிப்படுத்த சொல்லப்பட்ட தேவனுடைய கோப ஆக்கினைகள் ஊட்டப்படவும் ஏதுவாக இருக்கும். அந்த ஆக்கிரை முடிந்து 7 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசுடைய பகிரங்க வருகை நடைபெறும். கவனிங்கள், இந்த 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1-13 வசனங்களும் ஆண்டவர் இயேசுடைய வருகையோடு சம்பந்தப்பட்டவைகளே. 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு அடையாளமாகும். நான் சொல்லப்படுத்த நல்லா கவனிங்க, 24 அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய வருகை குறித்து சொன்ன அடையாளங்களிலே ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். இந்த வசனம் எதை குறிக்கிறது சொன்னால் அவருடைய பகிரங்க வருகையை குறிக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் பூவீடுக்கு எல்லோருடைய கண்களும் அவரை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரகசிய வருகையிலேயோ இப்படி இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது. திடீரென ஆண்டவர் இயேசு மத்தியாகத்திலே தோன்றி சபை எடுத்துக்கொள்வார். நான் சொல்ல போறத கவனிங்க, சொல்றத கவனிங்க. வாட் இஸ் தி நெக்ஸ்ட், அடுத்து நடக்க போறது என்ன? அடுத்து சம்பவிக்க போறது என்ன? சந்தேகமில்லை, சபை எடுத்துக் கொள்ளப்படுவது. சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட, பூமியிலே சபையை இதுவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க பரிசுத்தாபம் எடுத்துக் கொள்ளப்பட, அதுக்கு பிற்பாடு அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படும் என்று ஆண்டவர் இயேசுவானது குறிப்பிட்டபடி அந்திகிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு தன் ஆட்சியை நிறுவுவார் என்று சொல் பார்க்கிறோம். எனக்கு அறிமானங்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற உலக தலைவர்களுடைய கோஷம் என்ன? ஒன் வேர்ல்டு ஒன் பாஸ்போர்ட் ஒன் கரன்சி நோ போர்டர். ஒரு உலகம் ஒரு பாஸ்போர்ட் ஒரு கரன்சி ஒரே ஒரே பணம் அல்லது ஒரே நாணயம் இருக்க வேண்டும் என்பது உலக தலைவர்களுடைய கோஷமாக இன்றைக்கு காணப்படுறது. ஏனென்றால் உலகத்தின் பொருளாதாரம் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 2012 உலகத்தில் சம்திங் வில் ஹேப்பன் என்று சொல்லி டாசா போன்ற பல உலக வானவியல் ஸ்தாபனங்கள், அமெரிக்காவில் இருக்க வானவியல் ஸ்தாபனங்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதைவிட பஞ்சங்களும் பட்டினிகளும் பூமிதிச்சைகளும் வருஷா வருஷம் பெருகிக் கொண்டிருக்கிறதை உலகத்திலே இருந்து சம்பவங்களை கவனிக்கிற உங்களுக்கு தெரியும். ஆகவே அவைகளை குறித்து, இந்த உலகத்தின் முடிவு குறித்து இயேசு சொன்ன அறிகுறிகள் சம்பவங்கள் இந்த காலத்திலே அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதையும், ஆண்டவருடைய வருகைக்கு இவைகள்லாம் அறிகுறி என்பதையும், அவைகளை குறித்து அதிகம் நான் பேசாமல் இந்த பத்தி கன்னிகள் உவமையிலே என்ன சொல்லியிருக்கிறார், அதை குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து சிந்திக்கவே நான் இந்த மத்தியார் வேலையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆகவே மொத்தத்திலே ஆண்டவர் இயேசுடைய 2வது வருகை 2 கட்டத்தில் இருக்கும். ஒன்று ரகசிய வருகை, பட்டது பரகசிய வருகையாகும். ரகசிய வருகையிலே இயேசு திடீரென மத்தியாயத்திலே தோன்றி சபை எடுத்துக் கொள்வார். இது ரகசிய வருகை, இதைத்தான் ரப்சர் என்று சொல்கிறோம். அதுக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் அல்லது அட்டூழியம் ஆரம்பமாக 7 வருடங்கள் அது நிறைவேறித்தீர, பிற்பாடு ஆண்டவர் இயேசுடைய பகிரங்க வருகை அவர் சொல்லப்பட்டபடியே சகல அடையாளங்களோடு கூட இருக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சத்தியத்தின்படியே தெளிவாய் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு மேற்கூறினது போல அடுத்து சம்பவிப்பது என்னவென்றால் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதாகும். நன்றாக கவனிங்க. இன்னைக்கு சில ஒரு சொற்றொடர் விசுவாசிகளுக்குள்ளே நடமாடுகிறது என்றால் கைவிடப்பட்ட சபை என்று ஒரு சொற்றொடர் உள்ளார். என்னை பொறுத்தவரை ஐ டோன்ட் அக்செப்ட் இட், அதை நான் நம்பல, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் சொல்லவும் இல்லை. ஏனென்றால் கைவிடப்பட்ட பிற்பாடு ஒரு சபை இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைவிடப்பட்டவர் சொல்லி யார் இங்கு குறிப்பிடப்படுகிறார்கள்? சபையில இருந்து ரட்சிக்கப்பட்டும் சத்தியத்தை கேட்டு ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாமல் ஏனோ தானோ ஒன்று வாடுறவர்கள் கைவிடப்படுவார்கள். அவர்களை பிற்பாடு நாம ஒரு சபை என்று அழைக்கிறதுக்கு இடம் இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கைவிடப்பட்ட ஒரு சபை என்று ஒரு சொற்றொடர் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பகிரங்க வருகையிலே ஆண்டவர் இயேசு தனக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை, காத்துக்கொண்டிருக்கிறவர்களை எடுத்துக்கொள்ள இனிமேல் மத்திய ஆகத்தில் வெளிப்படுவார். நாம் அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவர் நம்மை பார்ப்பார். ஒரு சில காரியங்களை குறிக்கிற கவனிங்க, நான் சொல்ல போற காரியங்கள் ஒரு சொல்லிக் கொண்டிருக்க காரியம் ஒரு முகவரை, இவைகளை நீங்க சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாத்தான் இந்த உவமையின் தாற்பயத்தை நீங்க புரிந்து அதுக்கேற்றபடி வாழ முடியும். எனக்குள்ள நல்லா தெரியும் இதை குறித்து ஆண்டபடி உங்களுக்கு சொல்ல விரும்புறதுங்க ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறபடியா நான் சத்தியமாக கடவுளுக்கு உண்பாக நான் சொல்லுகிறேன். ஆகவே கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். நான் சொல்றதை கேளுங்க, அது சொல்றதை கேளுங்க. ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்றால் திடீரென அது நடைபெறும். காலையிலோ மாலையிலோ மத்தியானத்திலோ திங்களோ செவ்வாயோ புதனோ டிசம்பரோ நவம்பரோ அக்டோபரோ வீடோண்டோ நமக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று இப்படி எல்லாம் சுமூகமாக இருக்கும், எல்லாம் சுமூகமாக இருக்கும். திடீரென ஒரு சம்பவம் நடக்கும், ரப்சர், ரகசிய வருகை. என்ன? சபை, தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஆயத்தமாக்க இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இப்ப கொஞ்சம் கவனிங்க, ஒருவேளை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வருகை நடக்குமாக இருந்தால், ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசுவோட வருகை இருக்குமாக இருந்தால் எத்தனை பேர் நாம் ஆண்டவரோடு கூட செல்வோம்? ஒருவேளை நான் நன்றாக பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன், நன்றாய் கரங்களை உயர்த்துவேன், சோத்திரம் பண்ணுவேன், அப்படிப்பட்டவர்கள் விடப்படுவார்கள், பக்கத்து நிற்கும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை என்னை போன்ற பிரசங்கிமார் கைவிடப்படலாம், ஆனால் சாதாரண விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படலாம். ஏனென்றால் ஏனென்றால் நியாய தீர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே காலத்துக்கு முதல் ஒருவரும் ஒருவரை குறித்து நியாய தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இயேசு சொல்லுகிறாரு, தீர்ப்பிடாதிருங்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள். இவர் பரலோகம் போக மாட்டார், இவர் பரலோக பக்கம் வரமாட்டார் என்றெல்லாம் சொல்ல நமக்கு யாரு சொன்னது? அந்த அதிகாரத்தை நமக்கு யாரு தந்தது? பரலோகத்தின் தரவுகள் நம்முடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, நியாய தீர்ப்பின் அதிகாரம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையே. ஆகவே அவர் வந்து யார் யாரெல்லாம் அழைத்து கொண்டு போவாரோ அப்பொழுதுதான் வித்தியாசம் நமக்கு விளங்கும். சொல்றது கவனிங்க, சொல்றது கவனிங்க, சொல்றது கவனிங்க. பத்து கன்னிகள், ஐந்து பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், ஐந்து பேர் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் பத்து பேரும் மணவாளன் திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கார். ரெண்டு பகுதியின் கையிலும் தீவட்டியும் இருந்திருக்கு, ரட்சிப்பு தீவட்டிக்கு அடையாளமாக இருக்கு. ஆனா வித்தியாசம் என்ன இல்லை, தட்சோல் இவன கவனிங்க. பத்து பேரும் மணவாளன் திரும்ப வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார், அது நம்பிக்கை இருக்கு. ஆனால் பத்து பேர் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், வித்தியாசம் எப்ப விளங்கின தெரியுமோ? அவர் வந்த போதுதான். நல்லா விளங்கிக்கணும், அவர் வந்த போதுதான் ஐந்து பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், எடுபட்டார்கள், ஐந்து பேர் கைவிடப்பட்டிருக்கார்கள். அப்ப வித்தியாசம் எப்ப தெரிஞ்சிருக்குது? அவர் வரும்போதுதான். அவர் வந்து தன்னுடைய கூட்டி சேர்ப்பார், தனக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க எடுத்துக்கொள்வார். ஆகவே அதற்கு முதல் தயவு செய்து நாம் சபையில் இருக்கிற ஒருவரும் ஒருவரை குறித்து நியாய தீர்ப்பு சொல்லாதிருப்போமா? அது அவருடைய வேலை. எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆதங்கம், ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்கணுமே ஒழிய, அவர் விடப்படுவனும் இவர் விடப்படுவனும், இவர் வரமாட்டார் அவர் வரமாட்டார் என்கின்ற எண்ணங்கள் நமக்குள்ள இல்லாமல் இருக்க நல்லது. இவருடைய ஆவியிலே கவனம் இல்லாத இருக்கிறதும் அவன் பாக்கியவன். God knows everything what is in our heart right now also. ஆகவே தான் உங்களுக்கு சொல்றதை கேளுங்க, அவர் வரும்போது வித்தியாசம் தெரியும், அவர் வந்து நியாயம் தீர்ப்பான், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தன்னோடு எடுத்துக் கொள்வார். என்ன நடக்கும்? ரகசியம் வரும்போது, அவர் வரும்போது ஒருவேளை ஆராதனையில் சிலர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், சிலர் கைவிடப்படுவார். ஒருவேளை இப்பதான் ஃப்ரீ கால் வந்திருக்குது, ஃப்ரீ டாக் அண்ட் ஃப்ரீ கால். இப்ப ரெண்டு பேர் போன் பண்ணி டெலிபோன்ல என்கேஜ் ஆயிருக்கிறாங்க, ரெண்டு பேர் கதைச்சிருக்காங்க, ரெண்டு பம்பரிடத்திலிருந்து ஒருவர் ஆயத்தமாக இருக்கலாம், ஒருவர் ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். என்ன நடக்கும்? ஆயத்தமாக இருந்தவர் அந்த சனப்பொழுதில் எடுத்துக் கொள்ளப்பட, ஆயத்தம் இல்லாதவர் எங்கேயாலும் மறுபக்கத்திலிருந்து கதைச்சிருப்பார், ஹலோ ஹலோ. இவர் கதைச்சிருப்பார், அங்க மறுபக்கத்தில் ரெஸ்பாண்ட் இல்லை, பிறகு இவர் கத்துறார், ஹலோ ஹலோ, நோ ரெஸ்பான். என்ன போயிட்டார், பஸ் டிரைவர் ஓட்டுறார். ஒருவேளை அவர் ஒரு தேவனோடு நடக்கிற உத்தமமான ஒரு விசுவாசியாக அல்லது ஒரு தேவ மனுஷனாக இருந்தால் என்ன நடக்கும்? டிரைவர் எடுத்துக்கொள்ளப்பட, பஸ்ஸில் நிலைமை கேள்விக்குறிதான். ஒரு பைலட் எடுத்துக்கொள்ளும், அல்லது ஒரு கோ பைலட்டையும் எடுத்துக்கொள்ளும், அவர்கள் ஒரு தேவனோட மனுஷனாக இருந்தால் அவர்கள் ஆகாயத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட, விமானத்தின் நிலைமை வேறதோ. இப்படி பல சம்பவங்கள் நடைபெறுறதுக்கு இடம்பெருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன், இனிமேல் உலக சரித்திரத்திலே நடக்க போகிற மிக பிரசித்தி பெற்ற சரித்திரம் எதுவாக இருக்க போறதா என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதா. உலகெங்கும் இருக்கிற குளோபலாக இன்டர்நேஷனலாக தேசா தேசங்களிலே அங்காங்கை இருக்கிற சபைகளிலே ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் இந்த உலகத்தின் நிலைமை அந்த பரிதாபம். நான் சொல்றேன் கேளுங்க, பரிசுத்த வான்கள் இந்த பூமியிலே இருந்து செய்கிற ஜெபமும் விடுகிற கண்ணீராலும் தான் இந்த உலகம் இந்த அளவுக்காவது பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே அத்தனை பரிசுத்த வான்களும் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆவியானோடு ஆண்டவர் இயேசுவை சந்திக்க மத்திய போய்விட்டால் இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் அக்கிரமும் அநியாயமும். ஆகவே அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொன்னபடியே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான், ஆட்சி ஆரம்பமாகும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, ஆயத்தமாக இருக்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும், ஆயத்தமாக இருக்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் அந்தி கிறிஸ்து குறித்து அங்கலாய்க்கவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டு சபையிலே ஆயத்தமா இருக்கிற எந்த ஒரு தேவனுடைய மனுஷரும் மனுஷியும் அந்தி கிறிஸ்து காலத்தில் இருக்கவே இருக்க மாட்டார். அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகிறதுக்கு முதல் சபைகளிலே ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவோட இயேசுவோட பறந்து விடுவார். ஆகவே அதுக்கு பிற்பாடு நாம் இதை குறித்தெல்லாம் பெருசாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நான் அது குறித்து பெருசாக அலட்டுறதும் இல்லை. ஆனால் அந்த காரியங்களுக்கு குறித்து நான் திட்டமாக போதிக்கிறேன். ஏனென்றால் சபையில் இருந்து சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டும் அவருடைய வருகையில கைவிடப்பட்டு விட்டால் அதைவிட ஒரு மிசரபிள் திங், அதைவிட ஒரு பரிதானமான நிலைமை வேற என்ன உண்டு? காலமெல்லாம் பைபிளை தூக்கி சபைக்கு வந்து இயேசுவேன்னு சொல்லியும் ஆயத்தம் இல்லாமல் அவர் வருகையிலே அம்மோன்னு விடப்பட்டு விட்டால் அதற்கு பிற்பாடு யார் அந்த நிலைமை ஈடு செய்ய முடியும்? ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தங்கச்சிமாறு, அக்காமாறு, அண்ணாமாறு, அக்காமாறு, எதை சேர்த்து நான் சொல்லிக் கொண்டதாவது, நாம் எல்லோரும் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக விடும். படிங்க அந்த 13 முதல் 25-13 படி.
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நாளிகையாவது நீங்கள், யார் அந்த நீங்கள்? ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் தானப்பா, உலகத்துக்கு அல்ல. ஏன்னா அவன் தான் இருள்ல இருக்கிறான், இன்னும் மனம் திரும்பாமல் அல்லது மனம் திரும்ப விரும்பாமல் இருக்கான். அவனுக்கு இந்த வார்த்தையே சொல்லல, ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டு இந்த வார்த்தை அனுப்புறார். என்ன? மனுஷகுமாரும் வரும் நாளையாவது நாளிகாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். சோ இப்ப கவனிங்க, திஸ் இஸ் த கீ வேர்ட் ஆஃப் த பாரபிள். இந்த உபமையின் திறவுகோல் வசனம் இந்த வசனம் தான். என்னென்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்லின எந்த உவமைக்கும் என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே உவமைகளினால் என் வாயை திறப்பேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்க நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இயேசு பல சத்தியங்களை உவமைகளாக நமக்கு போதித்திருக்கிறார். உவமைகளாக ஆண்டவர் இயேசு பேசினபடியால் அவைகளை இலகுவாக பாமர மக்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டார். ஆகவே இயேசு சொன்ன எந்த உவமையும் குறிப்பாக ஒரு சத்தியத்தை தான் அழுதுவார். நான் சொல்றதை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா இன்றைக்கு பல உபமைகளுக்கு பல விளக்கு கொடுக்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸ்போர்ட் மத ஆண்டு பாரு பேச்சில் மிகப்பம் உள்ளவனாக இருக்கக்கூடாது என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. என்ன கவனிங்க, எந்த உபமையிலும் ஆண்டவர் ஒரு முக்கியமான கருப்பொருளை, ஒரு சத்தியத்தை அழுத்துவதற்கு, விளங்கப்படுத்துவதற்காக ஒரு உபமையை சொல்வார். ஒரு சத்தியத்தை, ஒரு மைய பொருளை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு உபமையை சொல்வார். சோ இந்த உவமை என்னத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றான்? இந்த 13 வசனத்தில் அது வெளிப்படையாக ஏ சொல்றார், தான் வருகிற நாளையாவது நாளிகையாவது நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியால நாம் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும் அல்லது ஆயத்தமா இருக்கணும். இதுதான் இந்த உவமையின் கருப்பொருளாக. இந்த 10 கன்னிகள் உவமையின் கருப்பொருள் என்னவென்றால், அவர் வரப்போற நாளையோ நாளிகையோ நாம் அறியாதிருக்கபடியால் நாம் விழித்திருக்க வேண்டும், அதாவது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உவமையை இயேசு நமக்கு சொல்லியிருக்க என்பதை திட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமூட்டாடும். சரி, ஆகவே ஆண்டவர் இயேசுடைய இனி வரப்போகிற அவருடைய வருகையும் ரெண்டு கட்டத்தில் இருக்கும் என்று சொன்னேன். ஒன்று ரகசிய வருகை, மற்றது பரகசிய வருகை. ரகசிய வருகை, பரகசிய வருகை. ஆகவே இனி சம்பவிக்க போறது ரகசிய வருகை, அதாவது சபை உபமைகளும் கூட வருகையோடு ஒட்டின சம்பவங்கள் நீங்க மறக்கக்கூடாது. 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 உவமைகளும் ஆண்டவர் இயேசுவோட வருகையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு அதிகாரமாக இயேசு இப்படி பிரித்து போதிக்கல, அதிகாரங்களை பிற்பாடு வேத வல்லுநர்கள் நாம் இலகுவாக வேதத்தை படிக்கவும் ஆராயவும் வசதியுமாக அதிகாரமாக கோட்டார்களே ஒழிய இயேசு அதிகாரமாக பேசல. ஆகவே 24 அதிகாரத்திலும் 25 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுடைய வருகையை ஒட்டின சம்பவங்கள் வார்த்தைகள் ஆகும் என்பதை நீ அடிப்படையாக உங்களோட மனதில் வைத்துக் கொண்டு இனிமே நான் சொல்ல போற காதி காரியங்களுக்கும் உங்களுடைய இருதயங்களை நீங்க திறந்து வைக்கணும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டார். இவனை கவனிங்க, கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்திலும் நாம் அறியாத வேளையிலும் இருக்கும் என்பதால் எல்லா விசுவாசிகளும் இதை நினைவில் கொண்டு இடைவிடாமல் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்த 10 கன்னிகள் உவமை நமக்கு தெளிவுபடுத்துறது. சரி, இப்ப என்ன கவனிங்க, இந்த பத்து கன்னிகள் ஐந்து ரெண்டு பிரிவாக அங்கு வருது. ஒன்று புத்தி உள்ள கன்னிகள், மற்றது புத்தி இல்லாத கன்னிகள். இந்த புத்தி உள்ளது புத்தி இல்லாத கன்னிகண்டு இயேசு பிரிக்கிறது இன்டலக்சுவலாக அல்ல. அதாவது உலக பிரகாரமான புத்தி அறிவின் அடிப்படையில் இயேசு இங்க பிரிக்க இல்லை. இந்த உலகத்துல படிச்சு பட்டம் பெற்று எம்ஏ டிகிரி பிஏ டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாம் எடுக்கலாம். அப்படி இருந்தும் அவன் ஆண்டவனை அறியாமல் அவனுடைய ஆத்மா அழிந்து போனால் அது தேவனுக்கு முன்பாக அந்த படிப்பினால எந்த உலக ஞானம் ஒன்றும் பரலோகத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்காது. ஆண்டவர் உலக அறிவுக்கு எதிரானவர் அல்ல, ஆனால் தகாத அறிவுகளுக்கு ஆண்டவர் எதிரானவர். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இங்கு என்னதான் நாம உலகத்துல படிச்சோம் ஆண்டவரை அறியாமல் இருந்துட்டார், அதை விட ஒரு படிதாம் வரும். ஆகவேதான் நீதிமொழியில் சொல்லப்படுறது ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. மனுஷனுக்கு இன்றைக்கு எல்லா அறிவும் இருக்குது, ஆனா தேவனை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லாதபடியாத்தான் தன்னையே கெடுக்கிறது மட்டுமில்லாமல் மற்றவனையும் கெடுக்கிறான். பாரு, அவன் இங்க ஆண்டவர் இயேசு புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் சொல்லி பிரிக்கிறது உலக பிரகாரமான அறிவின் அடிப்படையில் இயேசு பிரிக்கல. தேவனை குறித்து சரியான அறிவும் ஆயத்தமும் இல்லாத அடிப்படையில் தான் புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் பிரிக்க. ஆகவே ஆயத்தமாக இருந்தவர்கள் விழிப்பாக இருந்தவர்களை புத்தி உள்ளவர்கள் என்றும் அறிந்தும் விழிப்பில்லாமல் இருந்தவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி ரெண்டு பிரிவாக ஆண்டவர் இயேசு சொன்னார். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நான் சொல்றேன் கேளுங்க. எல்லா சபைகளிலும் பொதுவாக இந்த ரெண்டு கேட்டகரி, மோஸ்ட் ஆஃப் த சர்ச், எந்த சபைகளிலும் பொதுவாக இந்த ரெண்டு குரூப்பும் இருக்கத்தான் செய்யும். என்ன, ஆயத்தமாக இருக்கிறவர்களும் ஆயத்தம் இல்லாதவர்கள் அல்லது புத்தி உள்ள கன்னிகளும் புத்தி இல்லாத கன்னிகளும் பெரும்பாலும் எல்லா சபைகளும். ஆனால் இந்த மத்தியான வேளையில என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய ஜெபமும் கர்த்தர் நோக்கி என்னுடைய மன்றாட்டும் என்னவென்றால் நம்முடைய சபையிலே இந்த ரெண்டு குரூப்பும் இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத கன்னிகளை போல ஆண்டவர வருகைக்கு அறிவில்லாமல் உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிக்கிற விசுவாசிகள் இந்த சபையிலே இருக்காமல் ஆண்டவருடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்பட்டு அவர் வரும்போது அவருடைய எக்கால சத்தத்தை கேட்டு பத்தியாகத்தில் பிரவேசித்து ஆண்டவருடைய கல்யாண வீட்டுகளை நாம் எல்லாரும் பிரவேசிக்கும் என்கின்ற ஒரு பெரிய ஆதங்கத்தோடு பெரிய பொறுப்பத்தோடும் பாரத்தோடும் ஜபத்தோடும் நான் உங்களுக்கு இந்த தேவ வார்த்தைகளை அறிவிக்கிறேன். இப்ப என்ன கவனிங்க, புத்தி உள்ள கன்னியைக்கும் புத்தி இல்லாத கன்னிகளுக்கும் உரிய வித்தியாசத்தையும் நான் ரெண்டு மூன்று குறிப்புகளை சொல்கிறேன். தயவுசெய்து சீக்கிரமா கவனிங்க, அதுக்கு பிற்பாடு என்னுடைய கருப்பொருளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இயேசு புத்தி உள்ள கன்னிகைக்கும் புத்தி உள்ள கன்னி புத்தி இல்லாத கன்னிகண்டு வேறு பிரித்தாரு. இந்த ரெண்டு கன்னிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை என்பதை ரெண்டு மூன்று குறிப்பு சுருக்கமாக சொல்லியிருக்கவர். முதலாவது புத்தி இல்லாத கன்னிகளுக்குள்ளே புத்தி இல்லாத கன்னிகள் இருந்த பெரிய தவறு என்னவென்றால், புத்தி இல்லாத கன்னிகளிடத்தில் இருந்த பெரிய தவறு என்னவென்றால், கிறிஸ்து எதிர்பாராத வேளையில் வருவார் என்பதை உணர தவறிவிட்டார். ஆண்டவர் இயேசு எதிர்பாராத நேரத்தில் வேளையில் வருவார் என்பதை உணர தவறிவிட்டதே இந்த ஐந்து புத்தி இல்லாத கன்னிகள் செய்த பெரிய தவறா. திருடன் வருகிற விதமாக வருகின்றார். மனுஷகுமார் நீங்கள் அறியாத நாளையிலோ நாளிகையிலோ வருவார். இதை இந்த ஐந்து புத்தி இல்லாத கன்னிகளும் உணர தவறிவிட்டார். இயேசு திடீரென மத்தியத்தில் வெளிப்படுவார். மனுஷகுமாரன் திடீரென தோன்றுவார். அவர் எப்ப தோன்றினாலும் நான் வெளிப்பாக இருக்கவனும் ஆயத்தமாக இருக்கவனும் என்ற உணர்வு இல்லாமல் வெறும் தீவட்டிகளை வைத்துக் கொண்டிருந்த புத்தி இல்லாத கன்னிகளை ஆண்டவர் இயேசு உங்களை அறியேன் என்று சொல்றாரு. கையில தீவட்டி இருந்தது ஐயா, ஆனா இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அறியேன் என்று. அது வெறும் மனம் திரும்பின அனுபவத்தோடு மாத்திரம் நாம இருந்திருக்க கூடாது. இயேசுவை எனக்கு தெரியும் சொல்லி நாம சவால் விட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி, தேவன் அதற்கு சாட்சி. கவனிங்க, என்ன கவனிங்க, ஆண்டவர் மனுஷகுமாரன் எந்த நேரத்தில் வருவார், நினையாத நேரத்தில் வருவார், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஐந்து புத்தி இல்லாத கன்னிகளும் உணர தவறிவிட்டார்கள். இதுவே அவர்கள் செய்த பெரிய கிரேட் மிஸ்டேக் ஆகிவிட்டது. இப்படி நான் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, பழியற்ப நடந்த காரியம் இதுதான். இயேசு அதை குறிப்பிடுறார். பெண் கொண்டும் பெண் குடித்தும் குடித்தும் புசித்தும் இருந்தார்கள், வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் சொல்றேன். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும்
உணராதிருந்தார்கள். என்ன உணராதிருந்தார்கள்? இதோ ஆண்டவர் பாவத்தின் மிகுதியினால பூமியை ஜலத்தினால் அழிக்க போறார், மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவருடைய வார்த்தை குறித்து நோவா பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான், கத்திக்கொண்டே இருந்தான், சொல்லிட்டே இருந்தான், பேசிட்டே இருந்தான். திரள் கூட்ட ஜனங்களுக்கு அந்த தினமும் ஆண்டவரை குறித்து அவருடைய வருகை குறித்து ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டே இருந்தான், அவருடைய நீதியை குறித்து பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் ஜனங்கள் கேட்டு உணராமல் இருந்து விட்டபடியால் வெள்ளம் வந்து அடித்து அப்படியே அழிக்கொண்டு போய் அழிந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சபையில இருந்தும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டும் தேவருடைய வார்த்தையை கேட்டும் நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய வருகையை உணராது இருப்போமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நிர்விசாரமாக இருக்கும். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ரோமர் 1:21. என கருமானவர்களே, நிர்விசாரமான வாழ்வு. என்னதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் என்னதான் நோவா பிரசங்கித்தாலும் கேட்டார்கள், ஆனால் அதை விசுவாசித்து அவர்கள் மனம் திரும்ப ஆகவே வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் பொழுது அப்பொழுதுதான் யோசித்தார்கள் நோவா பேசின வார்த்தையை. அப்படி இட் இஸ் டூ லேட். ஆகவே நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை சேர்த்து நான் பிரசங்க பண்ணுகிறேன். அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளும் விட்ட மிஸ்டேக் என்ன? மனுஷகுமாரன் நினையாத நாளிலே வருவார் என்பதை அறிந்தும் உணராமல் இருந்து விட்டார், ஆயுதம் இல்லாமல் இருந்து விட்டார். ஆகவே இயேசு அவர்களை புத்தி இல்லாத கன்னிகள் சொல்லி அழைக்கிறார். இதை நாம் கம்பேர் பண்ணும் போது தீவட்டிகளை வைத்திருக்கலாம், தீவட்டி ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக இல்லாவிட்டால் இதே காரியம் தான் நடக்கும். இவரையும் பயன்படுத்த சொல்லல, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூ அண்ட் ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். வெளிப்படுத்த விஷயத்தில் 7 சபைகளுக்கு இயேசு கடிதம் பொழுது ஒரு முக்கியமான பயத்தை பயன்படுத்த என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிற எவனோ, ஜெயம் கொள்ளுறவனோ. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு போராட்டம் உண்டு. நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும் என்றால் நமக்கு ஒரு எதிரி இருக்கணும். அப்படின்னா அந்த எதிரி பிசாசு தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நமக்கு நம்மோடு அந்த எதிரி பிசாசு போரிட்டு எப்படியோ தேவனை விட்டு பின்மார்க்கமா போகணி பாவங்களில் தள்ளி நாம பெற்று ரட்சிப்பே விழுந்து தேவனோடு நெருக்கம் இல்லாமல் ஒரு உருக்கம் இல்லாத உறவு வாழ்ந்து வருஷம் போகுது, காலம் போகுது, ஆனா நம்முடைய வாழ்விலோ மாற்றம் இல்லை. There's no any change, not at all, in our life. What a miserable. உணர்வில்லாமல் ஒரு கட்டத்தில் ஆண்டு ஒருத்தர் சீசனை பார்த்து கேட்டார், நீங்க இன்னும் உணராது இருக்கிறீர்களா? உணர்வில்லை. என்னதான் பேசினாலும் கேட்டாலும் உணர்வு. சோ புத்தி இல்லாத கன்னிகள் விட்ட பெரிய மிஸ்டேக் என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அவர்களதை உணராமல் இருந்து விட்டார். அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நீயும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் நாம் உணராமல் இருந்து விட்டோமா இருந்தால் அந்த பரிதாபம் இல்லாமல் நமக்கும் வரக்கூடும். ஆகவே அந்த புத்தி இல்லாத கன்னிகள் விட்ட மிஸ்டேக்கை நாம் விடாதபடி நாம் நினையாத நேரத்தில் நாளிகையில ஆண்டவர் மனுஷகுமார் வருவார் என்பதை அறிந்திருக்கிற நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த 10 கன்னிகள் உண்மையில ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படி விழித்தீர் என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய செவிகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த புத்தி இல்லாத கன்னிகள் விட்ட பிழை என்னவென்றால் அவர் வரும் நாளுக்கும் நேரத்துக்கும் எவ்வித பார்க்கக்கூடிய அடையாளங்களோ அடையாளங்கள் தோன்றவில்லை என்பதால் அவர்கள் அதை அறிய தவறிவிட்டார்கள். இவனை கவனிங்க. நான் முதல் சொன்னது போல ஆண்டவருடைய பரகசிய வருகையிலே அவர் வர்றதுக்கு முதல் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறின பிற்பாடு ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆகவே உபத்திரவ காலங்கள் முடிய வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று எழுதப்பட்டது. சூரியன் ஒளிய கூடாது இருக்கும், சந்திரன் இருளாகும், நட்சத்திரங்கள் விழும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவால சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவருடைய வருகை வரும் இருக்கும் என்பதை அடையாளங்கள் மூலமாக அவர்கள் காணலாம், பரகசிய வருகை. ஆனா ரகசிய வருகைக்கு ஒரு அடையாளமும் இருக்கு. ரகசிய வருகைக்கு ஒரு அடையாளமா இருக்கு. நான் சொல்றதை நல்லா கேளு. உணர்வில்லாதவனாக இருக்காது. அடுத்து நடக்க போறது என்ன? ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்பட போறது. ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகையில எந்த ஒரு அடையாளம் இருக்கவே இருக்காது. சுமாராக நாட்கள் இன்றைக்கு இருக்கிறது போல இப்படித்தான் திடீரென ஆண்டோடு வருகை நடக்கும். ஆனால் பரகசிய வருகைக்கோ அடையாளம் நடந்த பிற்பாடு தான் நடைபெறும். அப்ப சொன்னது போல மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கில மறையும் மறைகிறது போல அத்தனை சம்பவங்களும் நடந்து முடிந்த பிற்பாடு ஆண்டவர் வருகை வெளியிருக்கும். அப்பொழுது எல்லோரும் அவனை காண்பார், இயேசுவை காண்பார். ஆனா பரகசிய ரகசிய வருகையிலேயோ உலகம் அவரை பார்க்காது. எந்த ஒரு அடையாளமும் இருக்கு, அவருடைய வருகைக்கு அடையாளம் இருக்கு. ஆகவே இந்த பத்து கன்னிகள் உண்மையிலே ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு மனுஷகுமாரன் திரும்பி வருவார் என்கிற அடையாளம் எதுவும் இல்லாதபடியால் ஒருவேளை இவர்கள் ஏனோ தான் ஒன்று வாழ்ந்து விட்டார்களோ. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா, இந்த பத்து ஐந்து புத்தியில்லாத கன்னிகளும் மனவாளன் திரும்பி வரத்துக்குரிய எந்த ஒரு அடையாளமும் வெளிப்படையாக தோன்றாமல் இருந்தபடியால் ஒருவேளை இவர்கள் அப்படி இருந்து விட்டார்களோ, ஆயத்தம் இல்லாமல் இருந்து விட்டார்களோ. அப்ப இதை போலதான் சம்பவிக்கும் ரகசிய வருகை. எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ரகசிய வருகைக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. அடுத்து நடக்க போறது ரகசிய வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுறது. எந்த ஒரு அடையாளம் திடீரென ஆண்டவர் மத்தியத்தில் தோன்றுவார், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள் புத்தி இல்லாத கனிகளை போல விடப்படுவார். ஆனால் ரகசிய வருகையிலோ அடையாளங்கள் காண ஆண்டவர் வெளிப்படுவார். இந்த புத்திராத அந்த ஐந்து கனியலுக்குரிய மூன்றாவது ஒரு காரியம் என்று தெரியுமா, நான் சொல்ற கவனிக்கவனி இந்த புத்திராத கன்னிகள் ஐந்து பேரும் குணப்படும் வரைக்கும் அல்லது ஆயத்தமாகும் வரைக்கும் மனுஷகுமாரன் தாமதிக்கவே இல்லை. நல்லா விளைய கொள்ளுங்க, நல்லா விளையக நல்லா. ஐந்து பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஐந்து பேர் ஆயத்தம் இல்லை என்பதை மனவாளனுக்கு தெரியும், இயேசுக்கு நல்லாவுக்கு தெரியும். ஆனால் இறக்கமுள்ள ஆண்டவர், மனதிற்கும் உள்ள ஆண்டவர், இந்த ஐந்து பேரும் ஆயத்தமாகட்டும், அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருப்போம், அதுக்கு பிறகு வருவோம் சொல்லி இயேசு கிறிஸ்து தாமதிக்கவில்லை. நல்லா விளைய கொடு. ஆண்டவர் இறக்கமுள்ளவர், மனதிற்கும் உள்ளவர், தேவ நண்பானவர். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, குறித்த காலத்தில் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார். அதுபோல ஆண்டவர் இயேசுடைய மீள் வருகைக்கு, அவருடைய ரகசிய வருகைக்கு என்று பிதாவினாலே குறிக்கப்பட்ட நேரம் நிறைவேறும் போது தேவனுடைய குமாரன் மத்தியாகத்தில் தோன்றுவார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கு நான் என்ன சொல்லுவான, சபையிலே சபைகளிலே தேவனுடைய சபைகளிலே ஒருவேளை இந்த வார்த்தைகளை இந்த நெட் மூலமாக கேட்கிறவர்களையும் சொல்றேன், சபைகளிலே இருந்து கொண்டும் நிர்விசாரமாக இருந்து கொண்டு ஆண்டவுடைய வருகை தாமதமாகும் என்று சொல்றவர்களை நான் எச்சரிக்கிறேன். என்னவென்றால் ஆண்டவுடைய வருகை திடீரென இருக்கும், எந்த அடையாளமும் இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஆயத்தப்படும் வரைக்கும், நிர்விசாரமாக சபைகளிலே இருந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ஆயத்தப்படும் வரைக்கும் ஆண்டவுடைய வருகை தாமதிக்காது. ஆகவே இன்றைக்கே ரட்சணியால் இன்றைக்கே அனுக்கிற காலம், இது காலம், இது நேரம், நாம் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புறமாகி அவர் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தவறாது. இப்ப என்ன கவனிங்க, ஒன்று நாம் ஆயத்தமாகணும், மற்றது மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். You have to prepare yourself. உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும், இந்த மீண்டும் மற்றவர்களை நீ ஆயத்தப்படுத்தணும். அப்படி இல்லாவிட்டால் மற்றவர்களே என் சவனுக்கு நான் காவலாளி ஒன்று நோக்கில போயிடக்கூடாது. காயின் மாதிரி அவன் சபைக்கு வந்து அவன் போற எனக்கு என்ன, எந்த விசுவாசத்தை எந்த பக்தியும் பரிசுத்தையும் பாதுகாத்து அப்படி நம்ம போயிடக்கூடாது. முதல்ல நம்ம ஒவ்வொரு வளர்ந்த விசுவாசியும், ஒவ்வொரு வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகளும் தான் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதாக இருக்கணும். இது ஒவ்வொருவரும் விழுந்த கடமையாகும். ஆனால் பரிதாபம் என்னவென்றால் இன்றைக்கு நம்மையே நாம் சரியாக ஆயத்தப்படுத்தாம இருக்கும்போது எப்படி நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துறது. இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம புத்தி சொல்லணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நமக்கு சில பேருக்கு புத்தி சொல்ல முடியாம இருக்கேன், அதே தவறுகள் நம்முடைய வாழ்வில் இருக்க முடியாத நாம் மௌனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. என்றைக்கு நாம் திருந்த போறோம், என்றைக்கு நாம் மாற போகிறோம், எதுவரைக்கும் ஆண்டவனத்தில் பொறுமையா இருக்க போறோம். ஆண்டவர் சீக்கிரமா ஜீசஸ் கம்மிங் சூன் ரிட்டர்ன் டு தியர். ஆண்டவருடைய வருகையின் சத்தம் கேட்கிறது, எக்கால சத்தம் கேட்கும். ஆழ்த்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு இமைப்பொழுதிலே மருவமாகி மகிமையின் சருகத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திப்பார்கள். அவர் வரும்பொழுது நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்றது. அது ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் போது இந்த சரீரத்திலே அல்ல, இந்த மாம்ச சரீரத்திலே அல்ல, ஒரு இமைப்பொழுதிலே மகிமையின் சருகத்திலே மர்வமாகி மத்தியாகத்திலே தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து ஆட்டுக்குடியாவுடைய கல்யாண வீட்டுக்குள்ளே கர்த்தராய் இயேசுடைய திருமண வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் என்பது சத்தியம். இது இந்த பாக்கியம் யாருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்து ஆயத்தமாக இருக்கவர்களும் மாத்திரம்தான். ரகசிய வருகையிலே ஆண்டோடு வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆகவே ஒரு மனசாட்சி உனக்கு சாட்சி. நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்வு எத்தகையது? உன் ஜீவியம் எப்படிப்பட்டது உனக்கு தெரியும். தேவர் வருவார். அவ இது காலம், இது நேரம். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். முடிவு அளவுக்கு மற்றொன்று நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஒருவராவது மிஸ் ஆகிட கூட அதை விட படிதம் வேற என்னங்க? இப்ப முடிவுக்கு முடிவுரை கொள்வாரு. அதுக்கு முதல் ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கிறது சத்தியம். அவருடைய பரகசிய வருகை இருக்க போறதும் சத்தியம். புத்தியுள்ள கனிகளுக்கும் புத்தி இல்லாத கனிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இப்ப முடிவுரை என்னென்னா, அவர் வருவது சத்தியம். அவர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்கிறது எப்படி? How can we prepare ourselves to meet Christ? கிறிஸ்துவை சந்திக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது எப்படி என்ற குறிப்பிலே ஒரு 6-7 குறிப்புகளை நான் அடுகிறேன். தயவு செய்து கவனிங்க. இவைகளின் அடிப்படையில் உங்களை சீவைக்கு பாருங்க, திருத்திக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க தான் மனம் திரும்ப, உங்களுக்காக இன்னொருவர் மனம் திரும்ப முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் மனந்திரமன். Somebody can help me. யாராவது ஒரு சில தேவ மனுஷர்கள் எனக்கு உதவி சொல்லலாம், ஆண்டோட வார்த்தை சொல்லலாம், புத்திமதிகளை சொல்லலாம். ஆனா நான் தான் மனந்திரமன், நான் தான் மாறு. ஏனென்றால் என்னுடைய ஆத்துவா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு திடீரென மத்தியாகத்திலே தோன்ற சபையிலே ஆயத்தமாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதுவே சரித்திர உலக சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கும் என்று உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அவர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்கணும். நாம் ஆயத்தமாக இருக்க அல்லது வெளிப்பாக இருக்க ஒரு 6-7 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. முதலாவது, நாம் ஆயத்தமாக இருக்க ஆண்டோடு வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட பரிசுத்த வாழ்விலே நிலைத்திரு. Be holy because your God is holy. அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளதும் அங்கே பிரவேசிப்பதில்லை. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக தேவனோடு வாழ்வார். அவர் வரும்போது நம்முடைய வாழ்விலே பாவ கரைகள் காணப்படுமாக இருந்தார். நிலவு எப்படி இருக்கு? ஆகவே தோழ, மறைவான பாவங்களை விட்டுடு. அந்தரங்க அசுத்தத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். உள்ளும் புறமும் நீ மேய்ச்சலை கண்டறிய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய சத்தியம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அந்தரங்க வாழ்வும் அவர் அறிவார், வெளியரங்க வாழ்வும் அவர் அறிவார். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக வாழ். பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. இதோ சீக்கிரமாய் வரும். அப்ப ஆண்டவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் பிரவேசிக்க, அவர் சமூகத்திலே நாம் பிரகாசிக்க, நம்முடைய வாழ்வில் இருக்கிற அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அருவறுப்புகள், அவலட்சணங்கள், ஆகாத காரியங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யாருக்கும் சொல்றேன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலே துறக்கப்படுவான். ஆகவே ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற இரக்கங்களையும் கிருபைகளையும் இழந்தார். உன் பாவங்களெல்லாம் மூடத்தக்க கிருபை அவனிடத்தில் இருக்கிறது. உன் பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடத்தக்க இரக்கம் அவனுடைய கருத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே தோழா, நான் உனக்கு அன்பாய் சொல்கிறேன், ஆண்டவர் வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட, தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க, ரகசிய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட நீ ஆயத்தமாக இருக்கணும், நான் ஆயத்தமாக இருக்கணும். அதற்கு பிரதான வழி நம்முடைய வாழ்விலே காணப்படுற அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அருவறுப்புகளை அகற்றிவிடும். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள், குள்ள நரிகள் என்ன கண்டுபிடியா, அதை அகற்று, அப்புறப்படுத்து. இல்லையே தீ வண்டி இருக்கலாம், ஆனா நாம் ஆயத்தமில்லாத அந்த புத்தி கனிகள், புத்தி இல்லாத கனிகளை கூட கட்டுகடிகளை போயிடுவோம். எனக்குமே பயமா இருக்குல்ல. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை அறிய, கையில தீவண்டி இருக்கையா, மனவாளன் திரும்புவது காத்திருக்காயா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை அறியேன் என்றார். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை அது இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தை ஐயா போயாண்டு போகல. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்வுடைய நிலைமை தான் என்ன? அதுக்கு பிறகு ஒரு மீட்பு கிடையாது, அதுக்கு பிற்பாடு ஒரு வெளிச்சம் கிடையாது, அதுக்கு பிற்பாடு ஒரு ராஜ்யம் நமக்கு கிடையாது. இவர்களை பேசும் போதே என் மனசிலே பயம் இருக்கு, என கைவிடப்படுகிறது, விவரிக்க முடியாத ஒரு பரிசுத்த வாழ்வு. ஆண்டவரோடு நான் வாழ்கிற வாழ்வு, தூய்மையான வாழ்வு ஆண்டவரோட வருகையிலே எடுத்துக்கொள்ள மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை மறந்துடலாம். வேதத்தை குறித்து அறிவிருக்கலாம், பெரிய ஊழியங்களை செய்யலாம், பெரிய தத்துவங்களை பேசலாம், பெரிய மனுஷனை போல காட்டிக்கொள்ளலாம், ஆனா வாழ்க்கையில் ஒரு தூய்மை இல்லாட்டா, ஒரு பரிசுத்தம் இல்லாட்டா, பண்டித்த தேவனத்தை அங்கீகரிப்பார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார, வெளியில் அழகாக நாம் இருக்கலாம், மனுஷனுடைய பார்வைக்கு ரம்பியமாக தோட்டம் அளிக்கலாம், ஆனா உள்ளியோ எது நிலைத்திருக்கு? வெளி அழகா, உள்ளான அழகா? எதை தேவர் விரும்புவார்? புத்தியுள்ள கனிகளுக்கு ஒப்பாக நாம் இருக்க, அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட, மத்திய ஆகாயத்தில் அவனுடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் பரிசளித்து பெரிய விருந்து நடக்கும் போது இங்க பூமியிலோ உபத்திரவ காலம் போய்கிட்டே. கிரீடங்களை குறித்து சொல்லியிருக்கிறார், கிரியக்கூடிய பலனை சொல்லியிருக்கிறாரு. இவைகளெல்லாம் ஆண்டவர் அங்கு வைத்து நமக்கு கொடுக்க போற காரியம். இவைகள் அங்கு சம்பவிக்கும் போது பூமியிலே மகா உபத்திரவ காலம், எங்கும் பயங்கரம் கூத்தார். மனுஷர்கள் மரணத்தை தேடுவாங்க, ஆனால் மரணமும் ஒரு விலகி ஓடுவான். கேடு பயவு சொல்லுது, நம்முதை சொன்னது போல வெளிப்படுத்துற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை கோப கலசங்கள், தேவனுடைய கோபம் இந்த பூமியில ஊட்டப்படும். யார் தப்ப முடியும்? யார் தப்பி ஓட முடியும்? எங்க ஓட முடியும்? யார் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும்? ஆகவே ஆயத்தமாக இருக்கிறவர்கள், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மனுஷகுமார வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்தியாகத்தில் ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பார். அந்த நாள் பாக்கிய நாள், அது நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு பொன்னர். இதை விவரிக்க முடியாது. இவைகளை விட்டுட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை ஒரு இதயத்தை நீ பதிப்பானே. இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த பூமியோட நீ போற, நீடித்து நினைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. கேள்வியை சொல்லிட்டு வந்தேன், இது கவனிங்க. தொடக்கம் என்று ஒன்று இருந்தா முடிவு என்றது இருந்தே ஆகும். ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்பது ஒன்று இருந்தே ஆகும். ஆகவே இந்த பூமிக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. இந்த பூமியின் ஆரம்பத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறேன். இந்த பூமிக்கு ஒரு ஆரம்பம் இருந்தபடியால ஒரு முடிவும் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் உண்டு. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் உண்டு. வேத நமக்கு தேவன் தேவனாகவே இருக்கிறார். அதை அதை அதன் காலத்தில் நேர்த்தியாய் சரியாய் திட்டமாக இன்று வரைக்கும் அவர் செய்து ஆகவேதான் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி அசையாதபடி உறுதிப்பட்டிருக்குமா? ஆகவே தேவன் இன்று வரைக்கும் இந்த பூமி அரசாளுகிற படியாத்தான், இன்று வரைக்கும் இந்த பூமி அசையாதபடி அது உறுதியாக இருக்குது என்று சத்தியத்துப்படிதான் கூட சொல்றேன். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டோட வருகையிலே நாம் ஆயத்தமாக இருக்க முதலாவது நாம் பாவங்களை அறிக்கை பண்ணி பரிசுத்தமாக வாழ்ந்த ஒப்புக் கொடுப்போம். நம்பர் டூ, இரண்டாவது பரிசுத்த வான்களுடைய ஐக்கியத்தை பாதுகாத்துவோம். தேவ பிள்ளைகளுடைய உறவுகளிலே இணைத்தல். ஹலோ, சொல்றேன் சொல்றேன், தயவு செய்து தவறுமா கவனமாக்க. பரிசுத்த வான்களுடைய ஐக்கியம், தேவ பிள்ளையுடைய ஐக்கியத்தை காத்துக்கோ. ரட்சிக்கப்படாதவர்கள் நல்லவர்கள் இருக்கலாம், அது குறித்து நான் சொல்ல வரல. ஆனா தேவ பிள்ளைகளுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவன் அவர்களை முன்புரித்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை என்று முத்திரை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளோடே ஐக்கியமாக இருக்கிறது தான் நமக்கு பலமும் பாதுகாப்பும். அல்லாமல் ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய ஆவியை பெற்றும் தேவ பிள்ளைகள் என்ற உரிமையை அதிகாரத்தை பெற்றும் ரட்சிக்கப்படாத இருளின் பிள்ளைகளோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதாக இருந்தால் நாமும் விடர்கிறது நமக்கே தெரியாம இருக்கும். அவர்களுடைய வார்த்தைகள் கருத்துக்கள் செய்கைகளை பார்த்து கேட்டு கேட்டு நம்மை அறியாமலே அப்படிப்பட்ட இருளுக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே வேதம் எங்க எச்சரிக்கிறதோ அங்கு நின்றும், வேதம் எங்க எல்ல போறதோ அங்கு நின்றும், அதை மீறி நாம போனோம்னா நமக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஆகவே அவபிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் இருக்கவே கூடாது என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்குது. இதை நீயும் நானும் மீறும் போது அங்கே ஆபத்து இருக்குது, அங்கே பிசாசு நம்முடைய வாழ்விலே கண்ணிகளை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. பிற்பாடு ஐயோ ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி அம்மோண்டு அலறக்கூடாது அழக்கூடாது. சிலர் அழுவார்கள், கண்ணீர் விடுவார்கள், ஆனா மனம் திரும்புதல் இருக்கு, மாற்றம் இருக்கு. நான் அழுணும் கண்ணீர் விடணும், ஆனா மாற்றம் இருக்கணும், மனம் திரும்புதல் இருக்கணும். தட்டு சீ போட்டு ஆண்டவருக்கு முன்பா ஆகவே உலகத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுடு. தேவ பிள்ளைய கூட ஐக்கியத்தை காத்துக்கொள். அது உனக்கு தூய்மையான வாழ்வுக்குள் தூய்மையான வாழ்வு வாழ உனக்கு பேர் உதவியாக இருக்கும். தேவ பிள்ளையுடைய ஐக்கியம் கிறிஸ்துக்குள்ள வளர்றதுக்கு உனக்கு ஏதுவாக இருக்கும். தேவ பிள்ளையுடைய ஐக்கியம் நீ ஆண்டவருக்குள்ளே பலப்படுறதுக்கு உனக்கு உதவியாக இருக்கும். பல்வேறு விதங்களிலே தேவ பிள்ளையுடைய ஐக்கியம் உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கும். நான் சரியான தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறேன். ஆனா உலகத்தோடு நீ வச்சிருக்கிற ஐக்கியம் உடைய தேவனோடு ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு இடம் இருக்குது என்பது மறந்துடாது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை மீறாத இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதையா? வேர்ட் இஸ் வேர்ட், யூ கேனாட் காம்ப்ரமைஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அநேக சிக்கிக் கொண்டிருக்கிறது அங்குதான். உலக தேவ பிள்ளையோட ஐக்கியம் இல்ல, உலக பிள்ளையோட ஐக்கியம் எப்படிதான் வாழ்வார்கள் எனக்கு ஆச்சரியம் கேள்வி புரியல. அவருடைய டயலாக், அவருடைய சம்பாஷணைகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய பேச்சுகள், அவர்கள் எல்லாம் இந்த பூமிக்குரியவர்களாகவே இருக்கு. குடும்பங்கள் ஆலோசனை அந்த மாதிரி சொல்லுவாங்க வார்த்தைகள், அதை கெடுத்து நம்முடைய இருதயமும் அப்படி இப்படி தாளம் போடும். பாரு, கொஞ்சம் வளைஞ்சு போனா என்ன, கொஞ்சம் அப்படி வாழ்ந்தா என்ன, கொஞ்சம் இப்படி செஞ்சா என்ன, அப்படி போனவங்க திருப்பி தெரியுமா? ஆவே ஆண்டவர் வருகையில் ஆயத்தமாக இருக்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே தரித்திரு, அது உனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று உண்மைப்படியே நான் உனக்கு சொல்லுறேன். நம்பர் த்ரீ, தாளந்துகளை பயன்படுத்தி விடு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப இந்த 25வது அதிகாரத்துல முதலாவது உபமும் 10 கனிகள் உபமும் நமக்கு தெரியும். நம்பர் டூ என்ன தெரியுமா? தாளந்துகளின் உபமும். இந்த தாளந்துல உங்களுக்கு தாளந்து உபமையும் படிச்சவங்களுக்கு தெரியும், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஒருவருக்கு எத்தனை தாளந்து என்னென்ன தாளந்து கொடுக்கணும் என்பது அவரை பொறுத்து. ஆனா ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாருக்கும் ஏதோ ஒரு தாளந்து கொடுக்கிறார், ஒருவருக்கும் கொடுக்காமல் முடியல. ஒருவனுக்கு 5, 2, மற்றவனுக்கு 2, மற்றவனுக்கு 1. அப்ப ஏன் ஆண்டவர் அவனுக்கு 5 என கொண்டு அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் எவ்வளத்துல அதிகம் கொடுக்கப்படுதோ அவனத்துல அதிகம் கேட்கப்படும். எவ்விடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று அதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுத்ததை நாம சரியா பாதுகாத்துக் கொள்வோம், சரியா நடைமுறைப்படுத்தும். ஆகவே 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தாரு, அதை 1 தாலந்து வாங்குறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை அவன் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டான். ஆண்டவர் எஜமான வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லாதவனும் சோம்பனும் மாறியும் உங்களுக்கார். என்ன தெரியுமா? பொல்லாதவன் பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன், புறமான இருளை இதுபடி தள்ளு அப்படின்றார். அவன் செய்த அநியாயம் என்ன? அவன் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, சபையை கடிக்கல, குடும்பத்தை உடைக்கல. அவன் செய்த தவறு தான் என்ன? அவன் செய்த மிஸ்டேக், அவனோட பாவம் தான் என்ன? கொடுத்த தானந்த பாவிக்கல. ஹலோ, கொடுத்த தானந்த பாவிக்கல. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அவனை புறம்பான இருளை தள்ளுன்றார். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், கிருபைகள், திறமைகளை தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காய், தேவ நாமத்தின் மகிமைக்காய் நாம் பயன்படுத்தி ஆகவோம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் வளரணும், அது பெருகணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற தாளந்துகளை அவன் அண்ணா அண்ணன்னார் தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காக பயன்படுத்தும் போதுதான், பாவிக்கும் போதுதான் ராஜ்யம் விருத்தி அடைந்து பாருங்க, தேவ ராஜ்யம் பெறுகிறது. ஆகவே எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிற தாளந்துகளை தயவு செய்து கண்டுபிடி. உனக்கு ஆண்டு ஒருவரும் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு தாளந்தம் இல்லை, ஒரு திறமை இல்லை. எல்லோருக்குமே ஏதோ ஒரு துறையில ஒரு திறமை இருக்கத்தான் செய்யும். அதை தேவனே கொடுக்கிறார். அவை அவைகளை தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காக நம்ம பயன்படுத்தி விட்டால் அந்த கிரியைக்குரிய பலனை நாம் ஆண்டவரிடத்திலே பெறுவோம். அல்லது போனால் இங்க பாருங்க, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்கான சொல்லி ஆண்டவர் இயேசு அழைக்கிறது நாம் பார்க்கும். ஆகவே என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமாக இருக்கணுமாக இருந்தால் தேவன் நமக்கு கொடுத்திருக்க தாளந்துகளை நாம் பயன்படுத்துவோம். ஏனென்றால் நான் முதல் சொன்னது போல 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 ஊமைகளும் கூட ஆண்டவர் இயேசுடைய வருகையை ஒட்டி இருக்கு என்பதை நாம் அறியக்கூடாது. ஆகவே தாளந்துகளை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காய், தேவ நாமத்தின் மகிமைக்காய் நாம் பயன்படுத்துவோமாக. அடுத்தது என்னவென்றால் பரிசுத்த ஆவியர் நிறைவு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீவட்டி இருந்ததா என்னதான் இல்லை, இதை சிலர் மனம் திரும்பின அனுபவத்தோடு இருக்கிறார், ஆனா இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாமல் இருக்கிற படியால் தான் அவருடைய வாழ்விலே ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சையோ வைராக்கியமோ இல்லாமல் சும்மா வந்து போறார். கம்மிங் அண்ட் போய், உள்ள ஒரு அனல் இல்லை, உள்ள ஒரு அக்னி இல்லை. ஆனா வேதத்தில் சொல்றது, உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனை குறித்து ஒரு வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நமக்கோ ஆண்டவரை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, சபையை குறித்து, தேவனுடைய சத்தியத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லை. ஏதோ ஒரு கடமை போல வந்து போறோம். சில பேருக்கு சபைக்கு போன சமாதானம், கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். Right? Okay. You are coming and going. I have no problem. It is up to you. சபைக்கு வந்தா என்ன? கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சபைக்கு வந்தா என்ன? கொஞ்சம் அமைதியா இருக்கும். சரி, காலம் முழுக்க நீ அப்படி வந்து போறேன்னா போகலாம். It is up to you. ஆனா you cannot enter the kingdom of God. It is a miserable thing. தேவனுடைய சமூகத்தில் ஆறுதல் இருக்கிறது உண்மை, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் தாரது உண்மை. ஆனால் இந்த பூமிக்குரிய ஆறுதலுக்கும் தேர்தலுக்குமாக மட்டுமா நாம் ஆண்டவரை தேட போறோம்? அப்படின்னா தேவன் நமக்கு தேவனாக இருக்கக்கூடாதா? தேவன் தேவகுமாரன் சிலுவையிலே நமக்காக செய்த தியாக பலியை நாம் அலட்சியம் பண்ணிடலாமா? தனக்காக எனக்காக உனக்காக சிந்தின ரத்தத்தை நாம் அலட்சியம் பண்ணிடலாமா? அவர் எனக்காக உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்க மீட்பை, ரட்சிப்பை, சல்வேஷன் நாம் அலட்சியம் படுத்திடலாமா? என்றென்றைக்கும் நாம் அவரோடு வாழ ஆண்டவர் நம்ம விரும்புகிறாரு. ஆகவே அப்படிப்பட்ட பேருந்து ராஜ்யத்தை நாம் உதறிவிட்டமாக இருந்தார் இந்த பூமியின் நம்ம நிலைமை எவ்வளவு பரதாபமா இருக்கும். சிந்தி சீதைக்கு பார்ப்பட்டாயம் செய்யும். ஆகவே எவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி நிறைவு இருக்குதோ, நான் சொல்றதை கவனிங்க, எவர்களுக்குள்ள தேவ ஆவியுடைய பிரவாகம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள எப்பொழுதும் கர்த்தரை குறித்த ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் இருந்து கொண்டே இருக்கு. ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருக்காக வாழணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், அப்படிப்பட்ட துடிப்பு அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆராதனை பராம இருக்க மாட்டாங்க, வயசுல மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டது அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கர்த்தருக்காக கொடுக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், வேத படிக்கணும், அந்த வாஞ்சை வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்திருக்க காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியின் பிரவாகம் தான் அது. பாரு, பரிசுத்த ஆவியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் இல்லைங்க, அவன் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாக இருப்பான். அநேகருக்குள்ள ஆவி நிறைவு இல்லை. நாலு பேருக்கு சத்தியத்தை சொல்லணும் என்று ஒரு வைராக்கியம் நமக்கு இல்லை. ஏசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அடிச்சு சொல்றதுக்கு நமக்கு வைராக்கியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள்ள ஆவி நிறைவில்லை. பார், எனக்கு அறிவானவர்களே, தீவட்டி இருந்தா மாத்திரம் போதாது, எண்ணையும் வேணும். மறந்துடாத, மறந்துடாத, மறந்துடாத. பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்கிறேன். 12 ஒருத்தன் கெட்டு போயிட்டான், 11 அப்போஸ்தலரும் இயேசுவை தேவன குமாரன் என்று விசுவாசித்தார்கள். ஆனா என்றைக்கு பெந்தெகோஸ்தினால் அனுபவத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்களோ அதற்கு பிற்பாடு அவங்க எல்லாரும் வேறே மனிதர்களாக மாறிவிட்டார். பயந்தவர்கள் எல்லாரும் பராக்கிரம சாலியாக மாறி ஆண்டவர் இயேசுவுக்காக தாங்கள் இன்னுரையை கொடுத்ததை சரித்திர நமக்கு சொல்லவில்லையா? தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன? ஏன் நாம இப்படி இருக்கிறோம்? ஆவி நிறைவு நமக்குள்ள இல்லை, எண்ணம் நமக்குள்ள இல்லை. அவ அடிக்கடி சின்ன பிரச்சனை சேர்த்துக்கு வரமா, எங்க ஏன் பிரதம் வரையில? ஐயோ பிரச்சனை, நான் வரல. இது பிசாசு சதி இல்லவா? இது சத்துடைய வஞ்சனை இல்லவா? ஆண்டர் உனக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இழந்து சபை விட்டு ஓடி எங்கே உலகமா உனக்கு கிடைக்கலும் தரும் போது உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு உனக்கு கிடைக்கலுமா அல்லது உலகமா உனக்கு கிடைக்கலும்? திங்க போகல. எவ்வளவாக பிசாசு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இதை குறித்து அறிவு இல்லையா? இதை குறித்து யோசிக்கிறது இல்லையா? ஏன்னா எப்படி நம்முடைய யோசனை இந்த பூமிக்கிறது? எதை வாங்குறது, எதை எடுக்கிறது, எதை வாங்குறது, எதை சாப்பிடுறது, எதை வாங்குறது, எதை உடுக்கிறது, எதை கட்டுறது, எதை வங்க போறது, யாருடைய போன் பண்றது, பூமிக்கெடுத்த காரியங்களையே நமக்குள்ள நிறைச்சிருக்கிறபடியால பருத்துக்கெடுத்த சிந்தனையற்றவர்களாக தூங்கிக் கொண்டிருக்கோம். பார், படிங்க அந்த வசனத்தை, 25 அதிகாரத்தில் 5 வசனத்தை பாரு, 25:5 படிங்க.
மணவாளன் வேற தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள்.
என்ன செய்து விட்டார்கள்? தூங்கி விட்டார்கள். நீ சொல்லிக்கோங்க, தெரியும் இந்த வசனம் ஞாபகம் வரும். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டாங்க. எங்க தூங்கிட்டாங்க தெரியுமோ? சபையில தூங்கிட்டாங்க. ஹலோ, சபையில தூங்கிட்டு அநேக விசுவாச சபையில இருக்கிறாங்க, ஆனா தூங்கிட்டே இருக்கு. நான் சும்மா வெளிப்படையான நித்திரை சொல்ல, ஆவிக்குரிய தூக்கம் ஒரு வைராக்கியம் கிடையாது. இன்னைக்கு அவனவன் பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் உயிரை கொடுக்கிறான் ஐயா. ஏன்னா நமக்கு உயிர் உள்ள ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் நமக்கு உணர்வு இல்லாதது எதுவரைக்கும் நமக்கு இருக்கும்? காரணம், நமக்கு இன்னும் பரிசுத்தாவது அபிஷேகம் நிறைவு இல்லப்பா. மனவாளம் வர தாமித்த போது தூங்கி விட்டாங்க. இன்னைக்கு சபையில அநேகம் தூங்கி கொண்டிருக்கிறான். ஒரு பிரயோசனம் இல்லை. ஆண்டவர் தன் ரத்தத்தை கொடுத்து, உதிரத்தை கொடுத்து, ரட்சித்து கொண்டு வந்து சபையில நாட்டி வச்சிருக்கிறார் பச்சையான ஒளி மரத்தை போல. ஆனா நம்மளால தேவோட ராஜ்யத்துக்கு ஒரு நன்மை இல்லை, தேவோட ராஜ்யத்துக்கு விருத்திக்கு ஒரு நன்மை இல்லாம இருக்குது. அது குறித்து நமக்குள்ள ஒரு உணர்வு இல்லையே. இப்ப நாள் போகுது, வருஷம் போகுது, காலம் போகுது, கிருபையும் போகுது. என்றைக்கு ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரப்போகுது? ஆண்டவரே, எனக்காக உங்களுடைய உயிரை கொடுத்திருக்கு, நான் உமக்காக என்ன செய்யலாம்? நீரன் தேவன் அல்லவா? இதை நான் மற்றவர்களுக்கு சொல்லணுமே. சபை உங்களுடைய வீடு, உங்களை வீட்டை கொடுத்த பக்தி வைராக்கியம் படிச்சு தந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின் சபை குறித்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இல்லாமல் இருக்கிறது என்ன? பேசிட்டு போலாம். கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லலாம். எனக்கு அறிவாறுகளே, நீ தேவ ஆவியாக நிரப்பப்பட்டிருக்காயா என்பதை சிந்திச்சுப்பார். ஒரு தடவை ஒரு சகோதரி வந்து ரசிக்கப்பட்டால், அடுத்து ஒரு கெஸ்ட் வந்தார், ஒரு பிரசங்கிய ஆவியாட நிறைவுக்காக ஜெபம் பண்ணார். அது அவ்வளோ பரிசுத்த ஆவிய நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரல. சோந்து பண்ணார், அதை தூரத்தை கவனிச்சுட்டு தங்கச்சிக்கு முடிச்சிருந்தவா. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் தேவனுடைய ஆவியாட நிரப்பப்படும் ஒரு நியதி தேவனுக்கு இல்லை. ஆனால் அவர் சொல்ற, வீட்டை போ, கதவை போட்டு, ஆண்டவரே என்னை உங்களுடைய ஆவியாட நிரப்பும் பண்ணு, கண்ணீரோடு நிக்க, நிச்சயமாக தேவனுடைய ஆவியான சொல்லு. அப்படியே அந்த சகோதரி விட்டு போனால், கதவு பூட்டினால், கத்தர் நோக்கிறார், ஆண்டவரே என்னையும் உங்களுடைய ஆவியாண்டு நிரப்பு. பிற்பாடு அவள் ஓடி வந்தார். அவரோட முகத்தை பார்த்தபோதே எனக்கு விலகிட்டு சம்திங் இஸ் ஹேப்பன். பாஸ்டர் என்னையும் தேவனோட ஆவியை நிரப்பினார். நானும் அன்னிய பாஸ்டர் பேச தேவனோட ஆவியை நிரப்பிருக்க நேரம் போனது எனக்கு தெரியாமல் ஆண்டவர் துதித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை விவரித்துக் கொண்டிருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, ஒருவரை நீயும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படாட்டா. நான் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். கதவை போட்டு கடீர உடைக்க ஆண்டவரே என்னையும் உங்களுடைய ஆவியானவர் இந்த பொல்லாத உலகத்திலே என்னால் உமக்காக வாழ முடியாமல் நான் பல நேரங்களில் தடுமாடுகிறேன். சத்தியத்தை அறிந்தாலும் அதன்படி வாழ முடியாமல் தடம்படுகிறேன். உள்ளே இருக்கிற போராட்டத்திலே என்னால் ஜெயிக்க முடியாமல் இருக்குது. மாமிச கிரியைகள் எனக்குள்ள மேலோங்க பார்க்கிறது. கர்த்தாவே என்னை உங்களுடைய ஆவியான நிரப்பும், உங்களுடைய ஆவியின் பிரமாக எனக்குள்ளே கடந்து வரட்டும். சாவுக்கு ஏதுவான இந்த சரத்தை உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவ ஆவினால் என்ற நிரப்புங்க கிறிஸ்து இயேசுவிலிருந்த அந்த ஆவினால் அப்போது நிரப்பப்பட்ட அதே ஆவினால் என்னை நிரப்புங்க. நீயும் கண்ணீரோடு கேட்டுப்பார். பச்சபாதம் இல்லாத தேவம் உனக்கு முகத்தர் வேலை கேளுங்க. இத்தனை ஆண்டுகள் நான் இயேசுவோடு வாழ்றேன், அவரோட நச்சதை சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு காரணம் தெரியுமா? எனக்குள்ள இருக்கு தேவாவியோட. இந்த கடந்து வந்த பாதைகள் பல கடினமானவை, அவைகளை நான் இங்க வரும். ஆனால் எல்லா சூழ்நிலும் இன்று வரைக்கும் இந்த ஆண்டோட ஒழுதிச்சதுக்கு பிரதானமான காரணம் எனக்குள்ள இருக்க பரிசுத்தாக வேதத்தை திறந்தா அவர் எனக்கு போதிக்கிறார். நான் ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவன், போறதுக்கு விரும்பின ஒரு காலம் இருந்தது. ஆனால் நான் ஊழியத்தில் இருந்த அந்த நாட்களில் மிக ஒரு சில விஷயம் முடியாலும் சில காலம் என்னால் போக முடியாது, பட் விரும்பு. ஆனால் பைபிள் திறக்கும் போது எனக்கு அவர் போதிக்கிறார். ஆனால் பைபிள் ஸ்கூலுக்கு போக முடியாது போகுன்னு நான் என்கரேஜ் பண்ணேன். ஆனால் எல்லாருக்கும் இப்படி சந்தோஷம் கிடைக்கிறது. எனக்கு அவர் போதிக்கிறார், பலம் தருகிறார், பேச பலம் தருகிறார், போதிக்கிறார். அவங்க இன்று வரைக்கும் நான் அதை செய்கிறேன். அவன் உனக்கு நான் அன்பா சொல்றேன், உங்க சுயபலத்தில் நீ ஆண்டவருக்காக வாழ முடியாது, சுயபலத்தில் கர்த்தருக்கு ஒளி செய்ய முடியாது. ஆனால் தேவ ஆவியோட பலத்திலோ நீ பலத்த காரியங்களை சாதிக்க முடியும், அசாதாரண காரியங்களை செய்ய முடியும், அநேக ரட்சிப்புகள் நடத்த முடியும், தேவோட வார்த்தைகள் எடுத்து போதிக்க முடியும், ஆண்டவருக்காக நன்றாய் ஆராதிக்க முடியும், தேவோட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், மனுஷன கணக்காய் தெரிய ஜெபிக்க முடியும். இதெல்லாம் தேவாக நான் ஜெபம் பண்ண போனா முதல்ல ஆண்டவன் ஆவியானவர் எனக்கு ஏற்றபடி ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யும். மைண்ட் அங்கே அலங்கடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற தேவாகனவர் ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட் டு ப்ரே அஸ். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். எப்போது நமக்குள்ளே அவன் அவர் துக்கப்படுத்திடக்கூடாது. வேதத்தை படிச்சா ஆவியில உனக்கு போதிப்பார், சத்தியத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்யறார், ஏற்றபடி ஆண்டவரை தொழுதோடு உதவி செய்யறார், கத்தோட பணிகளை ஊழியர்களை செய்ய நமக்கு பலம் தருகிறார். பல விதங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி. என கருமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்தாவுடைய நிறைவு அபிஷேகம் நமக்கு மிக மிக முக்கியமா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவிடத்தில் பலனை பெற பிரயாசப்பட, அதுதான் கிறிஸ்துவிடத்திலே பலனை பெற உனக்கு இருக்கிற காலத்திலே பிரயாசப்பட்டது. தட்ஸ் மீன் நன்மை செய், நற்கிரியைகளை செய், சத்தியத்தை அருவி, கர்த்தருக்கு ஊழியம் செய், காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஏனென்றால் இந்த 25 அதிகாரத்தில் 3 ஹோம் என்ன தெரியுமோ, இந்த சிறியலுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தி. அதான் 3 The people who I need. So we have தேவையிலே உள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லணும், நற்கிரியைகளை நாம் செய்யணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஏனென்றால் இப்படிப்பட்ட கிரியைகளுக்குரிய பலன் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். அவதன் அப்ப சொன்ன இதோ சீக்கிரமாக வருகிறேன். ஹலோ 22 அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரம் எப்படி சொல்லி முடிக்க தெரியுமோ, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருதுன்ற. அப்படியானால் காலம், நமக்கு இருக்கிற காலம், நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு, நம்முடைய அறிவு ஆற்றல் திறமை தாழ்ந்துகள் அடிப்படையில் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த. ஏனென்றால் அவர் நமக்கு பலன ரீவர்ட் பகுமதி தர இருக்கிறார். அப்படின்னு சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க. பரலோகத்துல பல கட்டக்கரிகள் இருக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறா 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 நம்புங்க நம்பிடுங்க. பரலோகத்துல பல பிரிவுகள் இருக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன். என்னென்றால் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் இருக்குது பார். அவனவன் தன் தன் கிரியைக்கு ஏற்ற இடத்தை எடுத்துக்கொள்வான், ஆண்டு கொடுப்பான், அந்த பலனை அவன் அனுபவிப்பான். அவைகளை அவனிடத்திலிருந்து எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே கணவன் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கணவனுக்கும், மனைவி செய்கிற கிரியைகள் மனைவிக்கும், பிள்ளைகளுடைய கிரியைகள் பிள்ளைகளுடைய தலைமையிலும் இருக்கும். ஆகவே நான் உனக்கு ஒரு சொல்ற கேளு, கணவன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் மனைவியும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறது ஏற்றது. கணவனை ஊழியத்துக்கு மனைவி என்கரேஜ் பண்ணணும், டிஸ்டர்ப் ஆக மாறிடக்கூடாது. ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக அவன் ஊழியம் செய்ய போச்சுன்னா விடு போகட்டும், ஒன்றும் குறையாது. பிள்ளைகள் அழுது ஆண்டு ஒரு மனுஷன் நானே நாலு பிள்ளைகளை வளர்த்து வளர்த்தெடுத்திருக்க கத்தெடுக்கிறாள். எந்த மனைவி இதுவரைக்கும் எனக்கு ஊழியத்துக்கு எந்த விதமான தடைவில்லை, கடன் கூப்பிட்டு சொல்றேன். அவ நான் சொல்ற கேளுங்க, புருஷன் ஊழியக்காரனாக இருந்து கத்தடை கிரிய நடப்பிக்க சொன்னா மனைவி அதுக்கு இடம் கொடுக்கணும், போங்க போய் செய்யுங்க, ஆண்டு உங்களுக்கு தந்த வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்துங்க, தயவு செய்து இடம் கொடுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளும். அப்படி நீ இடம் கொடுத்து குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்கும் போது உனக்கும் ஆண்டவர் வகுப்பு இருப்பதா? ஏன் தெரியுமா, யுத்தத்துக்கு போறவருடைய யுத்தத்துக்கு போறவர்களுடைய பலன் எவ்வளவோ, ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து அதை பாதுகாக்கிறவர்களுக்கும் அதே அளவு கொடுக்கணும் சொல்லி தாவீதினாலே அது நிர்ணயிக்கப்பட்டது. அது இன்று வரைக்கும் இஸ்ரவேலில் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். அதுபோல ஊழியத்தின் களங்களிலே போய் செய்கிறவர்களுக்கும், அத்தோடு அவர்களை அனுப்பி வீடுகளிலிருந்து ஜெபித்து தங்க அவர்களுக்குரிய உதவிகளை செய்கிறவர்களுக்கும் அதுக்குரிய பலனை அளிக்க அவர் வல்லவர். ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்லவே. இப்ப பாருங்க, எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் பிள்ளைகளை பார்த்து வீட்டு இருந்தா இருக்கு, ஆனா பலவேன் பிள்ளைகளை பார்க்கிறபடியா நான் உழைத்து போறேன். அவளுக்கு அதுக்குரிய கிரியைகள் அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல எனக்கு அருமையான சகோதரிகளே, தேவனுடைய நாமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி சொல்லுகிறேன், காலம் குறியிருக்கிறது. உங்க கணவன்மார் ஆண்டவர் ஆட்சித்துக்கு என்ற ஊழியத்துக்கு தயவு செய்து தடுக்காதீங்க, மனவில்லா மற்ற ஆகவே ஊழியர்களுக்கு புருஷன் தடையா இருக்கக்கூடாது, புருஷன் ஊழியத்துக்கு மனைவி தடையா இருக்கக்கூடாது. ஆகவே இது காலம், இந்த காலத்திலே ஆண்டவர் ராஜ்யத்தின் பணிகளை நாம் மும்முரமாக ஈடுபட்டால் அதற்குரிய பலனை நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவுடைய கிரியை கேட்ட பலன் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்ச நேரம் சிந்திட்டா என்ன கோபிச்சு சுருண்டு பாஞ்சிடக்கூடாது. சரி, இந்த முன்கோ இந்த சோட்டம் அதை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கும். கொஞ்சம் ஆண்டவருடைய சபையில கொஞ்சம் தாமதிச்சா என்ன, உலகத்துல எத்தனை வேலைகளை எல்லாம் குரட்டும் அந்த நேரத்துக்கு செய்கிறோம், அதை குறித்து தாமதிக்கும் போது புடவை கடைக்கு போனா மூன்று மணி தேவை நாலு மணி தேவை என்று மேய்கிறோம். அதிகமாக பிரயாசப்பட்டு அதிக பலனை சம்பாதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மிகுதியான பலனை கொடுப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கொடுத்த காலங்களில் கொஞ்சமாக சம்பாதிக்கிறவர்களுக்கு கொஞ்சமாக இடம் கொடுப்பார். ஆகவே தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆகவே உங்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் இயேசுவோடு கூட வருகிறேன். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் பகுமதி என்னோட கொடு. ஆகவே ஊழியத்தை செய்கிற நீ சோர்ந்து போகாத, துவண்டு போகாத, முறுமுறுத்து அதை செய்யாத. அப்படி செஞ்சா அதனால உனக்கு பலன் இல்ல, தேவன் நம்மை பார்க்கிறார். ஆகவே ஊழியத்துல கஷ்டம் இருக்குது, ஊழியத்துல சில காரியம் நாம இழக்கப்படி இருக்குது, ஆண்டோட பணியில நாம சில நேரத்தில் ஊட்டப்படி இருக்கு, நம்மளோட தூக்குது. எனக்கு என்ன 4 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் தெளிவா அழிச்சிட்டு இருக்கு, அவங்க அங்க இருந்து எடுப்பாங்க, அவங்க நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது? நம்ம முறுமுறுக்கல. ஆகவே நாம கத்திடம் பணியில சொன்னா நம்ம சில காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்க முடியும், சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்காக தண்ணியை தியாகப்படியாக ஒப்புக்கொடுத்துக்காரு. அவை ஆண்டவருடைய ராஜ்யத்து நிமித்தம், பணி நிமித்தம் சில காரியங்களை நாம் நம்முடைய நேரங்களை கொடுக்கொண்டு நம்முடைய பொருட்களை இழக்கப்படி வரும், நம்முடைய அறிவு மற்றவர்களுக்கு பயன்படுத்த ஆற்றலை கொடு. அப்படிப்பட்ட சில தியாகமான காரியங்களை கர்த்தர் உனக்கு பலன் தருவார், ஆண்டவர் உனக்கு வெகுமதி கொடுப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு நீ தொடர்ச்சியாக அவைகளை செய்து கொண்டு பாருந்தார். நிச்சயமாக ஆண்டவோட வருகையிலே உனக்கு பலன் உண்டு, ஆண்டோட வருகையிலே உனக்கு வெகுமதி உண்டு. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தப்படுது. அவர் இப்ப வருவார், ஒரு அடையாளங்களும் அம்மோடு இருந்தாத. நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகைக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. எல்லா காரியங்களும் திடீரென ஆண்டவர் வருவார். அது காலையோ மாலையோ மத்தியானமோ திங்களோ செவ்வாயோ புதனோ டிசம்பரோ அக்டோபரோ நவம்பரோ நமக்கு தெரியாது. அது அவருடைய காலத்து திடீரென வருகை பெறும், திடீரென ரகசியம் வரும். ஆனா பரகசிய வருகையோ பல அடையாளங்களுக்கு பிற்பாடு தோன்றும், அது உலகத்தின் கண்கள் பார்க்கும். ஆனா ரகசிய வருகையிலேயோ ஒருவரும் அவரை பார்க்க முடியாது. எக்கால சத்தம் கேட்கும், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒருமைப்படுதலே மர்மமடைந்து பறந்து போவார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்களே மத்தியாகத்திலே எனக்கு அறிமானங்களே, இவர்கள் இப்படி இருக்கிறபடியால் புத்தி உள்ள கடிகளைப் போல நாம் ஆயத்தமாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆயத்தமா இல்லாத ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் கடத்துறவர்களுக்கு அவள் ஆயத்தப்பட நாம் அவளுக்கு உதவி செய்வோம். ஆண்டோடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை பயப்படும் சிவமனும் தயவு செய்து எல்லாரும் கடத்த நிலங்க நாம் சிவமனும்.